إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج
அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களது உத்தம தோழர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது முன்வைக்கப்படக்கூடிய எந்த காலத்திலும் அந்த யாரிடத்திலே முன்வைக்கப்படுகிறதோ அப்படியான சமூகங்களால் உடனடியாக அது வரவேற்புக்கு உட்படுத்தப்படுவதில்லை. எந்த காலத்திலே இந்த இஸ்லாம் முன்வைக்கப்பட்டாலும் அந்த காலத்திலே அந்த இஸ்லாத்திற்கான எதிரிகள் அவர்கள் திட்டவட்டமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இந்த இஸ்லாம் மேலோங்கக் கூடாது என்பதற்காகவும் அதேபோன்று முஸ்லிம்கள் அவர்களுடைய கை மேலோங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் இஸ்லாத்தினுடைய அழைப்புகள் அது உயர்ந்த பட்சத்திற்கு அது செல்லக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். இது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஏன் அவர்களுக்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் இந்த இஸ்லாத்திற்கான எதிர்ப்பலைகள் இந்த இஸ்லாம் முன்வைக்கப்படக்கூடிய காலத்தில் அது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த எதிர்ப்பனைகளை சமாளிக்கக்கூடியது அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியாக முஸ்லிம்களுடைய சக்தி அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய உதவி என்பது இந்த இஸ்லாத்திற்கு ஒவ்வொரு காலத்திலும் அது தேவையுடையதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் அது நடந்திருக்கிறது.
அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இந்த இஸ்லாத்திற்கு இப்படியான ஒரு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் இதற்காக வேண்டி கை கொடுத்த பாடுபட்ட அருமை தோழர்கள் சம்பந்தமாக நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இரண்டு தரப்பினர் தோழர்கள் இருந்தார்கள். ஒரு வகை தோழர்கள் அவர்கள் முஹாஜிர்கள், அதாவது இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சொத்து செல்வங்கள், தங்களுடைய வீடுகள், வியாபாரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த இஸ்லாத்தை நான் சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்த தோழர்கள் முஹாஜிர்கள். அதே போல இன்னொரு சில தோழர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு அன்சாரிகள் என்று சொல்லப்படும். அவர்கள் யாரென்றால் இந்த இஸ்லாத்திற்கு உதவி செய்தவர்கள். யார் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வருகிறார்களோ, தான் உடுத்தியிருக்கக்கூடிய ஆடையை மட்டும் கொண்டு வருகின்றார்களோ, அவர்களை வரவழைத்து, அவர்களை அரவணைத்து, அவர்களுக்காக உதவி செய்து, அவர்களுக்காக பாடுபட்டவர்கள் இவர்கள் அன்சாரிகள். இப்படி இரண்டு விதமான தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையில், எப்பொழுது அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்திலே கால் ஊன்றினார்களோ அன்றிலிருந்து அந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்பது, அதற்குரிய ஒரு தன்மை என்பது மாற ஆரம்பித்தது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சுமார் 10 அல்லது 13 வருடங்கள் மிக கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியிலே அந்த இஸ்லாத்தை போதித்தார். மக்காவிலே உள்ள பெரும் பெரும் தனவந்தர்களால், பெரும் பெரும் தலைவர்களால், கோத்திர தலைவர்களால் இந்த இஸ்லாம் அடக்கி ஒடுக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த இஸ்லாம் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான் அன்சாரி தோழர்கள். இந்த 13 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை முன்வைத்த நேரத்தில் யார் யார் தூர பிரதேசத்திலிருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார்களோ அவர்களிடத்திலெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, நீங்கள் சத்தமிட்டு விட வேண்டாம், நீங்கள் இந்த மார்க்கத்தை இப்பொழுது வெளியே சொல்லிவிட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு சென்றுவிடுங்கள், அமைதியாக செல்லுங்கள், எப்பொழுது நான் மேலோங்கி விட்டேன் என்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் வந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10-13 வருடங்களை ஓட்டினார். நாள்கள் செல்ல செல்ல இந்த இஸ்லாத்திற்கும், அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அதேபோன்று அந்த இஸ்லாத்தை தழுவிய ஏழை முஸ்லீம்களுக்கும் கடுமையான ஒரு சோதனைகள் ஏற்பட்டிருந்த ஒரு சூழலை தான் நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தாங்க முடியாத காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹபஷா நாட்டிற்கு அந்த தோழர்களை பல மைல்களுக்கு அப்பால் அனுப்பி வைத்தார். அதே போல ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இந்த இஸ்லாத்தை தழுவி அவர்களுடைய உத்தம தோழர்களும் ஒரு காட்டு பகுதியிலே ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கு தடை செய்யப்பட்டு அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதில்லை, அவர்களோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்வதில்லை என்று கடுமையான சில முடிவுகள் மக்கா குறைஷிகளால் எடுக்கப்பட்டிருந்தன. மக்கா குறைஷிகள் தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், இதனை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள், காலால் போட்டு விதிக்கிறார்கள், வேறு ஒரு பகுதியிலாவது இந்த இஸ்லாம் மேலோங்காதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் என்ற ஊருக்கு சென்று இந்த இஸ்லாத்தை முன்வைத்தார். ஆனால் அந்த ஊரிலும் இஸ்லாம் எடுபடவில்லை.
மிக கடுமையான சோதனைக்கு அந்த ஊரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட்டார். அங்குள்ளவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை முன்வைத்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கல்லுகளாலும் செருப்புகளாலும் அவர்கள் அடித்து அவர்களுடைய இரத்தங்களை ஓட்ட ஆரம்பித்தார்கள். இப்படி இஸ்லாம் எல்லா பக்கங்களிலும் அடக்கி ஒடுக்கி நசுக்கப்படக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தாவாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அன்சாரி தோழர். இவர்கள் மதீனாவில் இருந்து வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக அந்த மதீனா மக்காவாசிகளுடைய குறைசிகளுடைய கெடுபிடிகளுக்கு மத்தியில் ரகசியமான முறையிலே சந்தித்து அவர்கள் பைஅத் உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார். இந்த உறுதி பிரமாணத்திலே கலந்து கொண்ட காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் பத்ர் யுத்தத்திலே கலந்திருக்கிறேன், இன்னும் பல யுத்தங்களிலே கலந்திருக்கிறேன், என்றாலும் இந்த அகபா என்ற இடத்தில் ரகசியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக எடுத்த இந்த பைஅத் சம்பவம் இருக்கிறது, இதனை விட ஒரு சிறந்த ஒரு சம்பவத்தை என்னால் காண முடியாது, அதனை என்னால் மறக்க முடியாது என்று காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவத் மதீனாவிலே சென்று ஒருவர் இருவராக வந்து ரகசியமான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த இஸ்லாத்தை ஏற்று எந்த அளவுக்கென்றால் மதீனாவிலே அன்சாரிகளுடைய எந்த ஒரு வீடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தாவத்தை ஏற்காத உறுப்பினர்கள் இல்லாத வீடு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைமை வந்ததன் பிறகு இந்த மதீனாவாசிகள் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை அவர்கள் அவதானிக்கிறார்கள். அவதானித்து அவர்களுக்கு மத்தியிலே ஒரு முடிவை எடுத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்களும் மிக கடுமையான ஒரு கஷ்டத்திலே அந்த மக்காவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எதுவரைக்கும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கஷ்டமான நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறோம். எனவே அவர்களை சென்று நாங்கள் சந்தித்து அவர்களை எங்களுடைய ஊருக்கு அழைக்கின்ற ஒரு பணியை நாங்கள் செய்ய வேண்டும், ஏனென்றால் நாங்கள் மதீனாவிலே இந்த இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆகிவிட்டோம். எனவே எங்களுடைய உயிர்களையும் பொருட்படுத்தாமல் எங்களுடைய பொருட்களையும் பொருட்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்களை எங்களுடைய ஊருக்கு அழைத்து இந்த இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்திலே மீண்டும் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் பைஅத் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய ஊருக்கு அழைக்கிறார். அதன் பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே இருந்துதான் இஸ்லாத்தினுடைய தலையெழுத்து அதனுடைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கிறது, அதனுடைய அடிப்படைகள் மாற ஆரம்பிக்கின்றன. அதன் பிறகுதான் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு தரமான ஒரு இடம் கிடைக்கிறது. இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், லகத் தாபல்லாஹு அலல் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹு தஆலா நபி மீதும் முஹாஜிர்கள் மீதும் அதே போன்று அன்சார் தோழர்கள் மீதும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லதீன தபவுஹு ஃபீ சாஅத்தில் உஸ்ரா. அந்த அன்சாரி தோழர்கள் எப்படியானவர்கள் என்றால் மிகவும் கஷ்டமான ஒரு வேளையிலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு தயாரானார்கள். மிம்பாதிமா கான யஸீகு குலூபு ஃபரீகின் மின்ஹும். அவர்களிலே அதிகமானவர்களுடைய உள்ளங்கள்
நம்பிக்கை இழந்த ஒரு சந்தர்ப்பத்தில், இந்த இஸ்லாமினி தலை தூக்க முடியாது என்று நினைத்த ஒரு சந்தர்ப்பத்திலேதான் இந்த அன்சாரி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதன் பிறகுதான் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு இவர்களுடைய அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், இவர்களுக்காக மன்னிப்பு கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா எனும் அத்தியாயத்தின் 117வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே எப்பொழுது இந்த அன்சாரிகள் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்தார்களோ, இஸ்லாத்திலே அவர்கள் நுழைந்தார்களோ, அதன் பிறகுதான் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கிறது. மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில்தான் அவர்கள் இந்த இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த இஸ்லாத்தை தழுவியதன் பிறகு அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பட்ட கஷ்டங்களும், அதே போன்று யார் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்று சிரமப்பட்டார்களோ அந்த தோழர்களுக்காக அவர்கள் செய்த உதவிகளும், அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய சாதனைகள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் அந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். வாக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த அன்சாரி தோழர்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது என்பதற்கு பல உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களையும், மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த அன்சாரிகளையும் பிடித்து ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். ஏன், முஹாஜிர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடையாது, அவர்களிடத்திலே எந்த ஒரு மூலதனமும் கிடையாது, அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு ஆகாரமும் அவர்களுக்கு கிடையாது. இந்த சந்தர்ப்பத்திலே ஊரிலே உள்ள அந்த அன்சாரி தோழர்களில் ஒவ்வொருவரையும் பிடித்து, நீங்கள் இன்னவரை கவனித்துக் கொள்ளுங்கள், இவரோடு நீங்கள் சகோதரராக இருந்து கொள்ளுங்கள், இவருடைய நல்லது கெட்ட விஷயங்களிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மதீனா வாசி அன்சாரிகளையும், அதே போன்று முஹாஜிர்களையும் தோழர்களாக சகோதரர்களாக ஆக்கி வைத்தார். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 2049வது இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال قدم عبد الرحمن بن عوف المدينه. இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபி தோழர் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த ஒரு நபி தோழர். இவர்களையும் ஃபஆகன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹு வ பைன ஸஅத் பின் ரபி அல் அன்சாரி. இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அதே போன்று ஸஅத் பின் ரபி அல் அன்சாரி என்ற நபி தோழரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள். உடனே அந்த சகோதரத்துவத்தை அந்த ஸஅத் பின் ரபி அல் அன்சாரி என்ற நபி தோழர் எப்படி மதித்தார்கள், அந்த சகோதரத்துக்காக அவர்கள் எந்த அளவு விட்டுக் கொடுப்புக்கு தயாரானார்கள் என்பதைத்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி எங்களுக்கு காட்டுகிறது. உடனே இந்த ஸஅத் பின் ரபி என்ற அன்சாரி தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், இதோ பாருங்கள், என்னுடைய சொத்துக்கள் இருக்கின்றன, இந்த சொத்துக்களை நாங்கள் இரண்டாக பிரிப்போம், இந்த இரண்டாக பிரித்து இந்த சொத்துக்களில் அரைவாசியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அரைவாசியை எடுத்துக் கொள்கிறேன். அதே போல இன்னும் சொன்னார்கள், எனக்கு இரண்டு மனைவியர்கள் இருக்கிறார்கள், அதிலே இரண்டு மனைவியரை ஒரு மனைவியர் உங்களுக்கு விருப்பமான மனைவியை காட்டுங்கள், நான் அவளை தலாக் விடுகிறேன், நீங்கள் அவர்களை மணந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவமாக ஏற்படுத்தி வைத்த அந்த ஸஅது பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக், அருமை சகோதரரே, உங்களுடைய சொத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வானாக. எனக்கு உங்களுடைய தந்தை எங்கே இருக்கிறது என்பதை காட்டிவிடுங்கள், நான் வியாபாரம் செய்து சம்பாதித்துக் கொள்கிறேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே நிரூபித்து காட்டினார்கள் என்பதை பாருங்கள். யாருக்காவது இப்படி ஒரு மனநிலை வருமா? தன்னுடைய சகோதரரை அழைத்து தன்னுடைய சொத்திலே பங்கையும் கொடுத்துவிட்டு, அதே போன்று தன்னுடைய மனைவி இரண்டு மனைவிகளிலே ஒரு மனைவியை விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக கூடிய அந்த சகோதரத்துவத்தை அந்த அன்சாரி தோழர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இதனால்தான் ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஹாஜிர் தோழர்கள் வந்து சொன்னார்கள். இதையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்து அடைந்த போது, அத்தாஹுல் முஹாஜிரூன், அந்த நேரத்திலே முஹாஜிர் தோழர்கள் வந்து அல்லாஹின் தூதரிடத்திலே சொன்னார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ் ما رأينا قوما أبذل من كثير ولا أحسن مواساة من قليل من قوم نزلنا بين ظهورهم. நாங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு சமூகத்தை காணவில்லை. எப்படி ஒரு சமூகம் சகோதரத்துவத்துக்கு மத்தியிலே உதவி செய்யக்கூடிய, அவர்களுடைய அவர்களோடு அன்பாக நடக்கக்கூடிய, அவர்களுடைய நல்ல கெட்ட விஷயங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய இப்படி ஒரு அன்சாரி தோழர்களை நாங்கள் காணவே இல்லை அல்லாஹ்வின் தூதரே. ஆனால் இவர்களுடைய இந்த செயல்களை பார்த்தால், அன்சாரி தோழர்களுடைய இந்த தியாகங்களையும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக முஸ்லீம்களுக்காக பாடுபடக்கூடிய இந்த செயல்களையும் பார்த்தால், எல்லா கூலிகளையும் இவர்கள் எடுத்துச்சு கொண்டு சென்று விடுவார்களோ அல்லாஹ்விடத்தில் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அந்த தோழர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அதே போன்று அவர்கள் இல்லாத சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய அந்த உதவியை நீங்கள் பாராட்டி பேசுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதுதான் அந்த அருமை தோழர்கள் அன்சாரி தோழர்களுடைய அந்த சகோதரத்துவமும், அவர்களுடைய அந்த உதவியும், இஸ்லாத்திற்காக அல்லாஹுக்காக அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய வெளிப்பாடுகளும் தான் இவைகள். இவைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், இதனை அவர்கள் சரியாக செய்தார்கள். அதன் காரணமாக இந்த இஸ்லாம் வெகு சீக்கிரமாக எப்பொழுது இந்த மதீனாவிலே காலடி எடுத்து வைத்ததோ அன்றைய நாளிலிருந்து அசுர வளர்ச்சியை அடைவதற்கு அவர்களுடைய அந்த கட்டுப்பாடுகளும், அதே போன்று அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே வைத்திருந்த அந்த அன்பும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்று அவர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்ட விதங்களும் மிகப்பெரிய உதாரணங்களாக, மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஹ்ரைன் என்ற ஒரு நாட்டிலிருந்து ஒரு சில உதவிகள் வந்து சேர்ந்தன. பஹ்ரைன் என்ற நாட்டிலிருந்து ஜிஸியா பணங்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டன. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களை அழைத்து அவர்களுக்காக அந்த பணங்களை, அந்த சொத்துக்களை பங்கிடுவதற்காக அவர்கள் தயாரானார்கள். உடனே அன்சாரி தோழர்கள், அல்லாஹின் தூதரே, எங்களுடைய முஹாஜிர் தோழர்களுக்கும் இதே போன்ற ஒரு பங்கு கொடுக்கப்படாத வரைக்கும் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன ஒரு செய்தியை ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். இப்படி அந்த அன்சாரி தோழர்களுடைய அந்த பங்களிப்புகள் இருக்கிறது, அதனை பற்றிய பல விஷயங்கள் எங்களுக்கு படிப்பினைகளாக இருக்கின்றன. இஸ்லாம் வளரக்கூடிய, இஸ்லாம் காலூன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்திலே இஸ்லாம் இந்த ஒரு உதவியை எதிர்பார்க்கிறது.
அந்த முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை சரியாக ஏற்று அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சகோதரர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றும், சரியான இஸ்லாத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே அவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா எல்லா விசுவாசிகளுக்கும் அழைத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூனு அன்சாரல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். எப்படி? கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியீன், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவாரியீன்களிடத்திலே கூனு அன்மன் அன்சாரி இலல்லாஹ், யார் அல்லாஹுக்காக எனக்கு இந்த மார்க்க விஷயத்திலே உதவி செய்கிறார்கள் என்று கேட்டார்களோ, அதே போன்று எப்படி ஹவாரியங்கள் வந்து உடனே சொன்னார்களோ, நகுனு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்திற்காக பாடுபடுவதற்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களோ, அதே போன்று நீங்களும் அல்லாஹுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஏன் போதிக்கிறான் என்றால், எப்படி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திற்கு அந்த இஸ்லாத்திற்கு அந்த உதவியாளர்கள் தேவைப்பட்டார்களோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான உதவியாளர்கள் கிடைக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அவர்கள் வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, அவர்களுடைய காலத்திலும் இந்த அன்சாரிகளுடைய அந்த உதவியாளர்களுடைய உதவி தேவைப்பட்டதோ, அதே போன்று இந்த இஸ்லாம் தூய்மையான முறையிலே முன்வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அந்த சகோதரர்களுடைய உதவிகளும் அவர்களுடைய ஒத்தாசைகளும் அவர்களுடைய சகோதரத்துவங்களும் அதே போன்று அவர்களுடைய தலைமைத்துவ அந்த விசுவாசமும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதற்கு நாங்கள் பங்கெடுக்காத வரைக்கும், அதற்கு நாங்கள் தயாராகாமல் இருக்கும் வரைக்கும் ஒரு காலம் இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணிலே எங்களால் முன்வைக்க முடியாது, அதனை மேலோங்க செய்ய முடியாது. இதற்கான தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை உண்மையான முறையிலே நிறைவேற்றிய அல்லாஹுடைய அந்த உதவியை பெற்ற உண்மையான அன்சாரிகளாக அல்லாஹ் எங்களையும் ஆக்க வேண்டும். வாக்குல கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மதி பின் அப்துல்லாஹ் வபாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அந்த இஸ்லாத்தினுடைய நிலைமை, அதனுடைய ஒரு தேவை, இஸ்லாத்திற்கான பங்களிப்பு செய்யக்கூடிய சகோதரர்கள் 11 நபிமார்களுடைய காலத்திலையும் இருந்திருக்கிறாங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அன்சாரி தோழர்கள் இருந்தாங்க. அவங்களோட சம்பவங்கள், அவங்களோட அந்த முயற்சிகள், அவங்களோட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் நாங்கள் பார்க்க போனா வந்து ஒரு, அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அதே ஒரு இஸ்லாத்து தான் நாங்களும் சுமந்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த சஹாபாக்களுக்கு எப்படியான ஒரு இஸ்லாம் முன்வைக்கப்பட்டதோ, எப்படி அந்த அல் குர்ஆன் அதே போல ஹதீஸ்கள் முன்வைக்கப்பட்டதோ, அதே போல ஒரு இஸ்லாமிய மார்க்கம் தான் எங்கள்கிட்டையும் முன்வைக்கப்படுது. இப்ப அந்த சஹாபாக்களை வந்து அந்த இஸ்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது, அவங்களை மாற்றியது, தியாகிகளாக அவங்களை மாற்றியது, பல அர்ப்பணிப்புகள் செய்யக்கூடியவங்களாக அந்த உபதேசங்கள் அவங்களை மாற்றியது. அதே ஒரு கொள்கை, அதே ஒரு இஸ்லாத்து, அதே குர்ஆன் வசனங்களை, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை சுமந்திருக்கக்கூடிய நாங்களும் ஏதோ அவங்களோட பட்சத்தில் உள்ளாற்றியலும் எங்களால் முடிந்த வரைக்கும் அப்படியான ஒரு மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடியவங்களா நாங்களும் மாறணும். இதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கணும். நான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்திய மார்க்கத்திற்காகவே நான் என்ன பங்களிப்பு செய்கிறேன், அதற்காக நான் செய்திருக்கக்கூடிய தியாகம் என்ன, அதனை நான் ஏற்று அதனை வளர்ப்பதற்காக நான் எந்த அளவு முயற்சி செய்திருக்கிறேன், இந்த விஷயத்தில எல்லாம் நாம் கொஞ்சம் யோசிச்சு அதுல நாங்க வந்து எங்களை ஈடுபடுத்துறதுக்குரிய ஒரு முயற்சியை நாங்க செய்யணும். பன்சாரிகள் இந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ பல தியாகங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தா ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள காலத்துல நடந்தது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் ஒரு ஞாபகமூட்டலுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன். ஒரு தூர பகுதியிலிருந்து ஒருவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக வந்தார். அப்ப அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது பிறகு அவருக்கு வந்து உணவுக்கும் எந்த ஒரு வசதியும் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்ப அவராக இனி தாங்க இயலாத பசி எலும்பி கேட்டார், அல்லாஹின் தூதரே எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளவுனே அவங்களோட வீட்டுகள்ல சொல்லி அனுப்பினாங்க, ஏதாவது உணவுகள் இருந்தா தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பினாங்க. அப்ப போன இடத்துல எல்லாம் அவங்களோட பல மனைவிகள் இருந்தாங்க, ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு மனைவியும் சொன்ன விஷயம் என்னன்னா தண்ணியை தவிர வேற ஒண்ணும் இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்கு, சாப்பாடு ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப பார்த்தாங்க நம்ம சின்ன மொத்தர், அதாவது அவங்களோட வீட்டுலயும் வசதி இல்லை. அப்ப சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, யாராவது சரி இவருக்கு இந்த இறைவிக்கு விருந்து கொடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டதோட தல்ஹா என்ற ஒரு சஹாபி கிளம்பி யார சொல்றதா, இந்த இறைவிக்கு நான் இவரை கவனிச்சு கொள்றோம் அப்படின்ட்டாங்க. இவங்க யாரு, ஒரு அன்சாரி தோழர். இவங்க என்ன செய்யறாங்க, இந்த விருந்தாளியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போயிட்டு மனைவி கிட்ட கேட்கறாங்க, ஏதாவது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு விருந்தாளி இருக்கிறார், ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குதா? அப்ப அவங்க சொல்றாங்க வந்து பிள்ளைகளுக்குரிய அந்த உணவு மட்டும்தான் எனக்கு இருக்குது, வேற எந்த ஒரு உணவும் என்னட்டே இல்ல, பிள்ளைகளுக்கு அந்த கொடுக்க வேண்டிய அந்த இரவு சாப்பாடு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, பிள்ளைகளை எப்படியாவது போட்டுக்கிட்டு சமாளிச்சுட்டு அவங்கள நெத்திலையாக்கி விடு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. வந்து நான் வந்து சாப்பிட உட்கார்ந்துட்டா வந்து அந்த இருக்கக்கூடிய உணவு அந்த விருந்தாளிக்கு மட்டும்தான் போதும், அப்ப அதால வந்து நான் சாப்பிட உட்கார்ந்து விட்டா நீ விளக்கை அணைத்து விடு அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய மனைவி இடத்துல அந்த சஹாபி சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி இவங்க இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களோட பிள்ளைகளை அழுகக்கூடிய அந்த பிள்ளைகளை எப்படியோ போட்டு படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த விருந்தாளி சாப்பிட கூப்பிடுறாங்க. சாப்பிட கூப்பிட்டு அவர் சாப்பிட உட்கார்ற நேரத்தில் ரெண்டு பேரும் உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த விளக்கு கொஞ்சம் சரி பண்ற மாதிரி அதுகிட்ட பேத்து கொஞ்சம் அதை அணைச்சு விட்டாங்க. அப்ப விளக்கு நின்றுச்சு. இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய சாப்பாடு அந்த விருந்தாளிக்கு மட்டும்தான் போதும். இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சாப்பிடாட்டி ஒருவேளை விருந்தாளியும் சாப்பிட மாட்டார், இப்ப லைட் இந்த இது வெளிச்சத்தை ஓ பண்ணி போட்டு அதை மூத்து போட்டு அவங்க வந்து சாப்பிடுறது மாதிரி பாசனம் செய்யறாங்க. ஆனா வந்து இருந்த சாப்பாடு எல்லாவற்றையும் வந்து சாப்பிட்டது விருந்தாளி. ஆனா இவங்க வந்து அதாவது காட்டினாங்க வந்து தானும் அவரோடு சேர்ந்து சாப்பிடுற மாதிரி காட்டிக்கொண்டாங்க. இந்த செய்தி அல்லாஹு தஆலா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிச்சிட்டான், இப்படி என்னுடைய அடியார் இப்படி நடந்து கொண்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் அந்த சஹாபியை கூப்பிட்டு, நீங்க அந்த விருந்தாளியை கவனிச்ச அந்த விதத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு அல்குரானிய சக்தி இறக்கினான். இந்த அன்சாரிகள் எப்படியானவர்கள் என்றால், தங்களை நோக்கி இந்த இஸ்லாத்திற்காக யார் ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்களோ அவங்களை அழகான முறையிலே வரவழைத்து அவர்களுக்கு வீடு வாய்ப்பையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். எந்த அளவு அவங்க உதவி செய்வார்கள் என்றால், தனக்கு ஒரு தேவை இருந்தாலும் தன்னுடைய தேவையை விட அடுத்த சகோதரர்களுடைய அந்த தேவையை முற்படுத்தி அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அவங்களுக்காக ஒரு வசனத்தை கூட இறக்கணும். இதுல பாருங்க, இந்த தியாகத்துல ஆணும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க, பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. வெறுமனே ஆண் மட்டும் வந்து பங்களிப்பு செய்யணும், இஸ்லாத்துக்காக நான் பாடுபடணும், தியாகம் செய்யணும், என்னுடைய நேர காலங்கள் அதுக்கு ஒதுக்கணும், அதுக்காக செலவழிக்கணும்னு ஒரு ஆண் முயற்சி மட்டும் ஏலாது. என் வீட்டில் அவங்களுக்கு சரியான ஈமான் இல்லாட்டி விட மாட்டாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் கொடுக்குறீங்க, எப்ப பார்த்தாலும் ஜமாத்திலே வேலை தான் செய்யறீங்க, எப்ப பார்த்தாலும் மார்க்க சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டுட்டீங்க, எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் யார் பார்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியா அவங்க கேட்பான். ஆனா அந்த விஷயத்தை பொறுத்த வரையில, அந்த சஹாபிய பெண்ணை பொறுத்த வரையில பாருங்க, அந்த அன்சாரி போல அந்த பெண்மணி எப்படி அந்த கணவருக்கு அந்த விருந்தாளி உபசரிக்கிற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த விருந்தாளியை கவனிக்கிற விஷயத்துல ஆதரவு கொடுத்தாங்க. எப்படி ஆதரவு, அந்த பிள்ளைகளை சமாளிச்சு தூங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், பசிக்கக்கூடிய பிள்ளைகள் அழக்கூடிய பிள்ளைகளை சமாளிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களும் சாப்பிடாம அந்த கணவன் சொன்ன மாதிரி அந்த அந்த விளக்கை எப்படி அணைத்து விடுறாங்க பாருங்க. இப்படியான ஒரு ஆதரவு பெண்கள் மத்தியிலும் இருந்து வர வேண்டும். வெறுமனே ஒரு ஆண் முயற்சி செய்வதாலோ அவர்களுடைய குடும்பம் ஆதரவு இல்லாமல் இருப்பதாலோ சாத்தியம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு ஆண் முயற்சி செய்வதுங்கிறது பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். அப்படி சாத்தியமாக்கக்கூடிய ஒரு பங்களிப்பும் பெண்களிடத்தில் அது எதிர்பார்க்கப்படுது. இப்ப இப்படியான ஒரு இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில நல்ல சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஆக்களா நாங்க இருந்தால்தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனா இப்படி உதவி செய்யக்கூடியவங்க பாடுபடக்கூடியவங்க இந்த உலகத்தில் அவங்க புதுசா ஒன்னும் எதிர்பார்க்க கூடாது. இந்த நான் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டேன், இவ்வளவு காலமா பாடுபட்டேன், எனக்கு ஜமாத்தால ஒன்னும் கிடைக்கல, எனக்கு அமீரால அமீர் ஒன்னும் கவனிக்கல, சகோதரர்கள் ஒன்னும் கவனிக்கல, இதை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் தூய்மையான எண்ணத்தோட இந்த இஸ்லாம் மேலோங்கணும், அல்லாத மார்க்கம் மேலோங்கணுங்கிறதுக்காக அல்லாவுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட அப்படி வரக்கூடாது. சைத்தன் சொன்னவங்களை கொண்டு வந்து போடுவான், ஆனா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுக்கும் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க அந்த அனுசாரிப்பாளர்கள் தான். அப்ப இவங்களோட ஒரு பங்களிப்புலதான் இஸ்லாம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஒடுக்கப்பட்ட அந்த இஸ்லாம் தலையிடுமுற ஆரம்பிச்சது இவங்களுடைய ஒரு பங்களிப்பாளர். இப்படி இவங்க முயற்சி செஞ்சு போராடி பல யுத்தங்கள் கடந்து இப்படி மக்காவையும் வெற்றி கொண்டு ஹுனைன் யுத்தம் நடந்து ஹுனைன் யுத்தத்தினையும் வந்து பல சோதனைகளுக்கு மத்தியில அவங்க வந்து வெற்றி கொண்டு மிகப்பெரிய ஒரு வணிமத் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைக்கு அந்த வந்து கிடைக்கிறது பெரிய ஒரு சொத்து. ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான அடிமைகள், அதே போல சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, புதுசாக மக்காவில இருந்து இஸ்லாத்தை ஏற்று அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சிலருக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 100 ஒட்டகம், 100 அடிமை, 100 இப்படி இப்படி நிறைய அவங்களுக்கு கொடுத்தாங்க. அன்சாரி தோழர்களுக்கு எதுவுமே கொடுக்க. ஆனா அந்த ஊடுருவ ஆரம்பிச்சாங்க கொஞ்சம். இப்ப ஒரு சில இளைஞர்கள் கழிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அது அவங்க யார் கழிச்சுக்கிட்டோம் என்ன விஷயம் தெரியாது. அவங்க கழிச்சுக்கிட்டாங்க எப்படி, புதுசா இஸ்லாத்துக்கு வந்த அவங்களோட கோத்திரத்தை சேர்ந்த ஆட்களுக்கு வந்து நிறைய கனிமத்து பொருள்களை அள்ளி கொடுக்குறாங்க நம்ம சொல்லம். ஆனா வந்து எங்கட வாழ்கள் தான் இஸ்லாத்திற்காக இரக்கத்தை ஓட்டிய வாழ்கள், எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு குறைய அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, வந்து உங்களுக்கு நான் வேணுமா இல்லாட்டி இந்த உலக செல்வங்கள் உங்களுக்கு வேணுமா? உடனே சொன்னாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே நீங்க தான் எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணும் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்சாரிகள் ஒரு பக்கத்தாலும் ஏனைய மனிதர்கள் ஒரு பக்கத்தாலும் நடந்து சென்றார், நான் அன்சாரிகளுடைய அந்த பக்கத்தை தான் தேர்ந்தெடுப்பேன் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லி போட்டு சொன்னாங்க, நான் ஹவுலுல் கௌசரிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களுக்கு இந்த இஸ்லாத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்காக சோதனைகளுக்காக உங்களை விட மற்றவங்களை சில நேரங்களில் முற்படுத்துவாங்க, அந்த சோதனைகளுக்காக தான் நீங்க பொறுமையா இருந்து கொள்ளுங்க, என்ன ஹவுலுல் கௌசரிலே சந்திக்கும் வரைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இஸ்லாமிய விஷயத்துல நாங்க பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் தொடர்ந்து அந்த பங்களிப்பு எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று இந்த உலகத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம், அப்ப அந்த உலகத்துல எங்களுக்கு அது கிடைக்கலன்னொடனே நாங்க அந்த பங்களிப்பு நிப்பாட்டிடுவோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹுடைய அந்த உதவியும் அந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் முயற்சி செஞ்சிருந்தால் அது எது நடந்தாலும் பரவாயில்லை, என்ன கிடைச்சாலும் பரவாயில்லை, யாரை விட என்ன என்ன என்னை விட யாரை உட்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்த இஸ்லாத்திற்காக என்னுடைய முயற்சியை நான் செய்வேன் என்ற ஆணித்தரமான உறுதியான ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு சகோதரர்கள்ட்டையும் வரணும். இது அல்லாஹ்வுத்தாலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய காலத்தில் அவங்களோட இருந்த அந்த தோழர்கள்ட எதிர்பார்த்த விஷயம். அதனால தான் ஈசா நபி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த சமூகத்துக்கு மத்தியில குஃப்ர கண்டதும் மண் அன்சாரி இல்லல்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அவங்கள்ட்ட கேட்டாங்க. இப்ப ஹவாரியன்கள் என்று சொன்னாங்க, நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹுக்காக உதவி செய்கிறோம். இப்படி ஒரு தேவை அவங்களுக்கு இருந்து நபிமார்கள் அற்புதங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, பல விஷயங்களை அவங்க செயல்படுத்தினாங்க. என்றாலும் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுடைய பங்களிப்பும் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அது இல்லாமல் ஒரு காலம் இந்த இஸ்லாத்தையும் மேல அவங்க செய்ய முடியாது. முஸ்லீம்களுடைய பங்களிப்பு வேணும். ஆரம்பத்தில் வந்து மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய சமூகம் பனு இஸ்ரவேலர்கள் பிராவணியோட எதிர்க்கக்கூடிய காலத்தில் நல்ல பங்களிப்பு செஞ்சாங்க. இரவோட இரவு வாங்கினாலும் உடனே வந்துடுவாங்க, அப்படி ஒரு பங்களிப்பு இருந்து. ஆனா காலப்போக்கில் அது குறைஞ்சி 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 அது அவங்கள்ட்ட இல்லாம போயிட்டு எந்த அளவுக்கு சொன்னா வாங்க ஒரு யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது அந்த வரப்புக்கு சகாத்தில இன்னும் நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போராடுங்க, நாங்க எங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலைமை மாறிட்டு. அப்படி நாங்க மாறிடக்கூடாது. எப்படி நாங்கள் ஆரம்பத்தில் இந்த இஸ்லாத்தை பல தியாகங்களுக்கு மத்தியில் ஒரு அந்நியமான விட்டுக் கொடுக்க முடியாத அந்த சகோதரத்துவத்துக்கு மத்தியில் இந்த இஸ்லாத்தை ஆரம்பிச்சோமோ காலப்போக்கில் அது குறையலாம், ஆனால் விடக்கூடாது. அதை நலுவை விடக்கூடாது. அதை நலுவை விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய இஸ்லாத்தினுடைய நிலையும் கேள்விக்குறியாகும், எங்களுடைய பிள்ளைகளுடைய இஸ்லாத்தினுடைய ஒரு நிலையும் கேள்விக்குறியாகும். அது ஒரு காலமும் நாங்கள் நழுவை விடக்கூடாது. தூய்மையான அல்லாஹுடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இஸ்லாத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கு எங்களுடைய உடலாலும் எங்களுடைய பணத்தாலும் அதே போல எங்களால் என்ன சக்திக்கு உட்பட்டு எங்களால் முடியுமோ அது வரைக்கும் நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லி சொன்னா நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனையும் மிக தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்வீர்களே ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். அதே போன்று உங்களுடைய கால் பாதங்களையும் இந்த சத்தியத்திலே அவன் உறுதியாக்கி வைப்பான். இதுக்கு என்ன தேவை? அல்லாஹுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அந்த நிலைப்பாடு, அதற்கேற்ற செயற்பாடு எங்கள்கிட்ட இருக்கும். இது இருந்தால் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அவசரமாக கிடைக்காட்டியும் கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, அப்படி செய்தால்தான் இந்த மார்க்கத்திலே எங்களால் உறுதியாக இருக்க முடியும். அப்படிதான் அல்லாஹுத்தாலா உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி வைப்பான். இது அல்லாஹுத்தாலா சொல்றான். ஆனா நாங்க பங்களிப்பு ஒன்றும் இல்லை, தாவா துறையில எந்த ஒரு கவனமும் இல்லை, மார்க்க விஷயம் வந்தமா போனமா ஜும்மாவில் கலந்து விட்டமா தொழுதமா இப்படி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இருந்தால் நேரங்களில் எங்களோட பாதம் வந்து உறுதியாகிட்டான். திடீர்னு ஏதாவது ஒரு சித்தனா ஒன்று வந்ததோடு தளம்புரணக்கூடியவர்களாக நாங்கள் மாறிடுவோம். பதில இருந்து மாறாமல் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹுடைய தீனுடைய விஷயத்தில் அழகிய பங்களிப்புகளும் தூய்மையான எண்ணத்திலும் இருக்கக்கூடிய அந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நிச்சயமாக தேவைப்படுது. அதை நாங்கள் கொடுக்கணும். கொடுத்து அந்த அல்லாஹுடைய இந்த தீனை நாங்கள் எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டதுக்கு ஒவ்வொரு சகோதரர்களும் முயற்சி செய்யணும். அந்த முயற்சியின் காரணமாக இந்த இஸ்லாத்தினுடைய ஆயுட்காலம் அது வந்து கூடும். அதே போல நாங்கள் அழகான முறையில் இந்த இஸ்லாத்தை எங்களுடைய சந்ததிகளுடைய கையில் கொடுக்கலாம். அவங்க வந்து முடிந்த வரைக்கும் இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கலாம். அதற்காக முயற்சி செய்யக்கூடிய சகோதரர்களாக அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணிக்கு ஏற்காலையில வந்து தாவா குழுவுக்கான ஒரு ஷூரா நடக்குது. அதாவது நாங்கள் சென்ற அமீர்மார் கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் செல்லக்கூடிய, இந்த இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய, அதற்காக பாடுபடக்கூடிய அந்த, அதாவது முக்கியமாக தாவா துறையில ஈடுபடக்கூடிய அந்த சகோதரர்களை சேருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அமைவாளர்களுக்கும் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில சேர்ந்து அவங்களை எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு கூட்டத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வார ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 14ஆம் தேதி லீவு நாள் தான், தைப்பொங்கல் தினம், அதுல எந்த ஒரு பெருசா எதுவும் இல்லை. அப்ப முடிஞ்ச வரைக்கும் அதுல அந்த தாவா குழுவில் இடம்பெறக்கூடிய சகோதரர்கள் கட்டாயம் வாங்க. அதே போல இதுல ஆர்வம் இருக்கக்கூடிய சகோதரர்களும் அவங்க முயற்சி செஞ்சு வரலாம். வந்து இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி எப்படி நாங்கள் செய்யறது, எங்களுக்கு மத்தியில் எப்படி நாங்கள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரது, அதே போல அல்லாஹ்வுக்காக தந்திருக்கக்கூடிய இந்த பாரிய பொறுப்பு, இந்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய இந்த பொறுப்பை நாங்கள் எப்படி அழகான முறையில நேர்த்தியா கூட்டமைப்பா சகோதரத்துவமா இதை நாங்கள் கொண்டு செல்ல வந்த சம்பந்தமான ஒரு சில ஆலோசனைகளும் கருத்து பரிமாறல்களும் அதுல இருக்குது. அதுல வந்து இந்த தாவா குழுவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யும். இப்பவா இந்த சகோதரர் இஸ்மத் அவங்க சொன்னாங்க, வந்து இளைஞர்களை புத்தளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை கொஞ்சம் நின்று போகும்படி சொல்லலாம். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.